சில பேருக்கு சந்தேகம் இருக்கு, அவ்வியாப்தின்னு சில இடத்துல சொல்ற சாத்தியத்தை சொல்லும் போது லட்சண தோஷத்தை சொல்ற, அது இங்க எப்படி ஒட்டுறது? அதுக்கு சாத்திய பட்சத்துல அவ்வியாப்தி அதிவியாப்தின்னு சொன்னா என்ன அர்த்தம் வச்சுக்கணும்? நான் கொஞ்சம் விவரமா சொல்றேன். சாதாரணமா அங்க எல்லாருக்கும் தெரியும், லட்சணத்துல ஏதாவது தோஷம் சொல்லணும்னு சொன்னா அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் அப்படிங்கிற தோஷம் சொல்லுவாங்க. இதுக்கு இது லட்சணம் அப்படின்னு சொன்னா அது லட்சணம் சரியில்லைன்னு சொல்றதுக்கு மூணு காரணங்களே சொல்லலாம். இந்த மாதிரி இது அவ்வியாப்தி இருக்கு, இந்த இடத்துல அதிவியாப்தி வருது, அசம்பவம் வரவே வராது, அதனால லட்சத்திலே இல்லை, அதனால இது லட்சணம் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிய தூஷணங்கள் அது. இந்த தூஷணங்கள் இருந்தால் அது லட்சணம் இல்லைங்கிறது, சரியான லட்சணம் இல்லைங்கிறது கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அனுமானத்துல சொல்லும் போது சொல்றதுக்கு ஹேத்துவாபாசம்னு அஞ்சு தோஷங்கள் சொல்லியிருக்க. அனுமானத்துல ஏதாவது தோஷம் சொல்லணும்னு சொன்னா எல்லா தோஷத்தையும் அந்த ஹேத்து தலையில கட்டிட வேண்டியது. அத நீமானத்துக்காக எப்படி பிரிச்சுட்டு இருக்காங்கன்னா, அனுமான பிரயோகத்துல பக்ஷம் சாத்தியம் ஹேது திருஷ்டாந்தம் அப்படின்னு நாலு இருக்குங்க. அதுல பக்ஷ தோஷங்கள்னு சிலது, சாத்தியத்துடைய தோஷங்கள்னு சிலது, ஹேத்து தோஷங்கள்னு சிலது, திருஷ்டாந்த தோஷங்கள்னு சிலது. இப்படியாக பிரிச்சு எல்லாமா சேர்த்து இந்த தோஷங்கள்ல ஏதாவது ஒரு தோஷத்தை எடுத்து சொல்லலாம். அனுமானத்துல எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கணும் அனுமானம், அப்பதான் அது சுத்தமான அனுமானம்னு சொல்லலாம். ஆனா இது மீமாம்சக்காருடைய வழி. தார்க்கிக்கால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தோஷங்கள் எல்லாமே தோஷம்னு ஒத்துக்க வேண்டியது அவருக்கும் அவசியம்தான், ஆனா அதை எல்லாத்தையும் அவ ஹேத்துவுடைய தோஷமாகவே சொல்லுவார். ஹேத்து தோஷம் திருஷ்டாந்த தோஷத்தை கூட கிட்டத்தட்ட ஹேத்து தோஷமாகவே சொல்லுவார். ஆக மற்ற தோஷங்கள் எல்லாம் வச்சுக்கல. எப்படின்னு கேட்டா சாதாரணமா அவன் சொல்றேன், பக்ஷம் சாத்தியம் ஹேத்து திருஷ்டாந்தம் நாலு இருக்கு இல்லையா. பக்ஷமே ஒண்ணு இல்லாம இருந்ததுன்னா பக்ஷமாக எதோ சொல்லியிருக்கான், ஆனா ஒண்ணு அந்த அப்ப அந்த பதத்துக்கு அர்த்தமே இல்லை அசத்து அப்படின்னு இருந்தால் அப்ப என்ன தோஷம்னு சொல்றது? அதாவது ககன குசுமம் சுரபி குசுமத்வா சம்மத்த மல்லிகாரி குசும வருது அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோம். இதை என்ன சொல்றது? ககன குசுமன்னு ஒண்ணு கிடையாது, பட்சமே கிடையாது. அப்ப இதை என்ன சொல்லலாம்? நாம சாதாரணமா இதை என்ன சொல்லலாம்? பட்சத்தினுடைய தோஷம், இது பட்சமே தப்பு, இப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். தார்த்திகார என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஆச்சரியா சித்தின்னு ஹேத்துவுக்கு தோஷம், ஹேத்துவுக்கு ஆச்சரியம் பட்சம், அது இல்லைங்கிறதுனால ஹேத்துவுக்கு ஆச்சரியா சித்திங்கிற தோஷம் வந்துருக்கு சரியா. இதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், சாத்தியம் ஒரு இடத்துல அப்பிரசித்தமா இருக்கு, அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு கேட்டா சாத்திய அப்பிரசித்தி, சாத்தியமே அப்பிரசித்தமா இருக்கு, இது கூட ஹேத்துவுடைய தோஷம் தான். வியாப்தித்வா சித்திக்குள்ள ஹேத்துவுடைய அப்படின்னுட்டா, ஹேத்துல வியாப்தி இல்லையே அதுவும் நியாயம் தானே. சாத்தியம்னு ஒண்ணு இருந்தாத்தானே ஹேத்துவுக்கும் சாத்தியத்துக்கும் வியாப்திங்கிற ஒரு சம்பந்தம் வரும். சாத்தியமே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அது வியாப்தியே இல்லையே, அது வியாப்தித்வா சித்திங்கிற இதுல அதை சேர்த்து விட்டா. ஹேத்துவுக்குன்னு சொந்தமான சில தோஷங்கள் இருக்கவே இருக்கு, அந்த வெபிச்சாரங்கிற தோஷம் இருக்கு, பாகம் கூட சாத்தியத்துடைய தோஷம் ஆனா அதை ஹேத்துவத்தை வேலை கட்டிட்டா, சொரூபா சித்திங்கிற தோஷம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கு, சப்பிரதிபக்ஷமும் தோஷம் இருக்கு. திருஷ்டாந்தத்துல தோஷம் சொல்றதா இருந்தா அங்க சாத்தியம் இல்லை ஹேத்து இல்லை இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லணும், ரெண்டுமே இல்லை இந்த மாதிரிதான் ஏதாவது சொல்லணும். சொன்ன திருஷ்டாந்தம் தெரியல, ஏன் தெரியாதுன்னா நீங்க சொன்ன சாத்தியமோ ஹேத்துவோ ரெண்டுல ஒண்ணோ அல்லது ரெண்டுமே அங்க இல்லை அப்படின்னு சொன்னா இந்த தோஷம்னு சொல்லணும். இதையும் இவா என்ன பண்ணிட்டான்னா, திருஷ்டாந்த ஆபாசத்தை ஹேத்துவிலே ஹேத்து தோஷத்திலே தள்ளிட்டார். ஏன்னா வியாப்தி இல்லைன்னாச்சு, திருஷ்டாந்தத்துல தானே நம்ம வியாப்தியை கிரகிக்கிறோம். அப்ப அந்த ஹேத்துவும் சாத்தியமும் ரெண்டும் சேர்ந்து இருந்தாத்தானே வியாப்தியை கிரகிக்க முடியும், ரெண்டுல ஒண்ணு அங்க குறைஞ்சு விடுத்துனா அப்ப வியாப்தியை கிரகிக்க முடியாது, அதனால அது கூட வியாபித்துவா சுற்றி. ஆக தார்க்கிக மதத்துல அனுமானத்துல ஏதாவது தோஷம் சொல்லணும்னு சொன்னா அது ஹேத்வாபாசமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கோம். அந்த ஹேத்வாபாசத்துல அவ்யாப்தி அதிவியாப்தி அசம்பவங்கிறது கிடையாது, அது தனி விதமா அஞ்சு விதமா ஹேத்வாபாசத்தை பிரிச்சு அனுமானத்துல சொல்றதுக்காக தோஷங்களை வச்சிருக்காரு தனியா. அதை பத்தி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரத்துல ஒரு தடவை சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, தனியா ஹேத்வாபாசம் இல்லையா?
சொல்லியிருக்காரு, நீங்க தனியா சொல்லுங்க, நம்ம கதையை சொல்லுவோம். அவர் லௌகிக திருஷ்டாந்தமா சொல்றார், நம்ம விதமா நம்ம சொல்லுவோம். ரெண்டு தடவை சொல்லுங்க, தப்பு இல்லையா?
லட்சணத்துக்கு சொல்ல வேண்டிய தோஷங்கள் அது தனி, அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் அப்படிங்கிறது. இந்த அனுமானத்துல சொல்ல வேண்டிய தோஷங்கள் அது தனி, அது அஞ்சு விதமா பிரிச்சுட்டு இருக்கா. சங்கேதமா சொல்லிட்டு போறேன். தர்க்க சங்கிரத்தை எடுத்துட்டோம்னா பஞ்ச ஹேத்வாபாசா, அஞ்சு ஹேத்வாபாசங்கள் சொல்றான். என்னன்னா, சாத்தியம் இல்லாமல் ஹேது ஏதாவது ஒரு இடத்துல இருக்குமானால் இதுக்கு விபிச்சாரம்னு பேர், சவ்விபிச்சாரம். ஏன்னா இது ஒரு தப்பான ஹேது. ஹேதுவை வச்சுட்டு சாத்தியத்தை நான் அனுமானம் பண்ணியாகணும். கட்டாயம் அது இருக்குங்கிற நிச்சயம் இருந்தா தானே நான் இதை வச்சு அதை அனுமானம் பண்ண முடியும். தூமம் இருக்கிற இடத்துல கட்டாயம் வன்னி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எனக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னா, தூமத்தை மாத்திரம் பார்த்துட்டு அந்த அக்னி இருக்குன்னு எப்படி என்னால ஊகிக்க முடியும்? இல்லையா? அதனால இதுக்கு நேர் விருத்தமாக இருக்கு விபிச்சாரங்கிறது. வன்னி இல்லாமலே தூமம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சதுன்னா, அப்ப தூமத்தை வச்சுட்டு என்னால வன்னிய ஊகிக்க முடியாது. இதுதான் விபிச்சாரம்னு சொல்றது. சாத்திய அபாவவத் விருத்தித்வம், இது விபிச்சாரம் அடிக்கடி இதுல வந்துட்டே இருக்கும். இது அனுமானத்துல சொல்லக்கூடிய ஒரு தோஷம். இன்னொரு தோஷம் என்னன்னா அசித்தின். அசித்தி வந்து இப்ப நான் மூணு விதமாக பிரிச்சிருக்க, ஒரு அசித்தி சொல்றேன், நிறைய வாதம் சொல்லக்கூடிய அசித்தி. நீங்க சொல்லக்கூடிய ஹேதுவானது அந்த பட்சத்துல சாத்தியத்தை சாதிக்கணுமானால் அது முதல்ல அந்த பட்சத்துல இருக்கணும், ஹேது முதல்ல சித்தமா இருக்கணும், அப்பதான் அது சாத்தியத்தை சாதிக்க முடியும். பர்வதத்துல அக்னி இருக்கிறதாக நீங்க சாதிக்கணும். எதை கொண்டு சாதிக்கிறேன்னா, தூமத்தை கொண்டு சாதிக்கிறேன். இந்த தூமம் முதல்ல அங்க இருந்தா தானே அந்த அக்னி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அங்க இருக்கிறது தூமமே இல்லை, வேற ஏதோ இருக்குன்னு சொன்னா அங்க இருக்குன்னு அக்னி இருக்குன்னு அனுமானம் மட்டும் சரியா வராது இல்லையா? அதனால சாத்தியத்தை சாதிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய அந்த ஹேதுவானது அந்த பட்சத்துல இருக்கணும். இது ஒரு நியமம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுதான் ஸ்வரூபாசித்தி தோஷம் சொல்றது. பட்சத்துல கேது இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்வரூபாசித்தின்னு பேரு. ஸ்வரூபாசித்தின்னு பேரை மாத்திரம் பார்த்து ஹேது ஸ்வரூபமே அப்ரதித்தமோ அப்படின்னு நினைச்சு, அப்படி இல்லை, பட்சத்துல இருக்க வேண்டியது இல்லை, அதனால ஸ்வரூபாசித்தின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. மூணாவது விதமான தோஷம் என்னன்னா பாகம்னு வச்சுக்கிறேன். சப்ரதி பட்சத்தை நான் கடைசியில் வச்சிருக்கிறேன். பாகம், பாகம்னா என்ன தெரியுமோ, இப்ப ஹேது இல்லை பட்சத்திலேயுமே சொன்னேன் இல்லையா, சாத்தியம் பட்சத்துல இல்லைன்னு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா அது பாகம். ஜலாசயத்தை பட்சமாக சொல்லி இதுல வன்னி இருக்கு, ஏன்னா தூமம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சான்னா, வன்னி ஜலாசயத்துல வன்னி இருக்குன்னு சொல்றதே ஆட்டம் போச்சு, அங்க இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அக்னியானது சீதமாக இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்றதே போட்டு கேத்துவே இங்க சொல்ல வேண்டியதில்லை. கேத்து சொல்றதுக்கு முன்னாடியே இங்க பாகம். பட்சத்துல சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தால் தெரிஞ்சால் அப்ப அந்த ஹேதுவை பாதித்தம்னு சொல்றோம். இது மூணாவது ஹேத்துவாகட்டம். நாலாவது என்னன்னா விருத்தம். விருத்தம்னு சொன்னா சாத்தியத்துக்கும் ஹேதுவுக்குமே விரோதம். அதாவது சாத்தியம் இல்லை அப்படிங்கறத சாதிக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய ஹேதுவை சாத்தியம் இருக்குன்னு சொல்றதுக்கு பிரயோகம் பண்ணிட்டான். அப்படி சொன்னா அதுக்கு விருத்தம்னு பேர். எப்படின்னா இப்ப தூமம் இருக்குன்னு வச்சிருப்போமே, இந்த தூமத்தினால வன்னி இருக்குங்கிறத சாதிச்சா சரி, இங்க தூமம் இங்க வன்னி இல்லை ஏன்னா தூமம் இருக்கிறதுனால அப்படின்னு ஒருத்த சொன்னான்னா, இந்த ஹேது எதை சாதிக்கிறதுக்காக நியாயமாக வரணுமோ அது இல்லைங்கிறத சாதிக்கிறதுக்காக அவன் பிரயோகம் பண்ணினானே, அப்ப விரோதம்னு பேர். விருத்தம் விரோதம் சாத்திய அகமானாசி தரணும் ஹேது, சாத்தியா பாவம் வியாப்தியோ ஹேது, அப்படின்னா அதை நிறைய விசாரம் கொடுத்துட்டேன். இதுதான் விரோதம். சாத்தியத்துக்கும் ஹேதுவுக்கும் விரோதம். பர்வதோ வன்யமான் ஜலா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், பர்வதத்துல அக்னி இருக்கு எப்படி கண்டுபிடிக்க, ஜலம் இருக்கு அப்படின்னு சொன்னான்னா ஜலத்துக்கும் அக்னிக்கும் விரோதம். இது தப்பான ஹேது, இது விருத்த ஹேது. இன்னொரு இது இது ஒரு விரோதம்ங்கிறது ஒரு தோஷம் சொல்றது. இன்னொரு தோஷம் என்னன்னா தற்பிரதிபக்ஷம். அத்திரிபக்ஷம் சொல்றதுக்கு ரெண்டு ஹேது இருக்கும். நீ ஒரு ஹேதுவை கொண்டு ஒரு விஷயத்தை சாதிக்கிறேன், இன்னொருத்தன் இன்னொரு கேத்துவை கொண்டு அது இல்லைங்கிறத சாதிக்கிறான். இப்பதான் வாதத்துல சாதாரணமா வரும், ஒருத்தவங்க ஒரு கேத்துவை சொல்லி இதுதான் அப்படின்னு சாதிக்க வந்தால் எதனால என்ன பண்ணா அது இல்லைங்கிறதுக்கு வேற ஒரு கேத்துவை காமிச்சிருக்கோம். இப்படி காமிக்கும் போது ரெண்டு பேரும் ரெண்டு கேத்துவும் சமபலமாக இருந்துடுத்துன்னு சொன்னால் அப்ப வந்து சத்ருதி பக்கம் ரெண்டுமே காரியத்துக்கு உபயோகம் இல்லை, அனுமானத்துக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு பிராச்சீனா சொல்றாங்க. நவீன என்ன சொல்றாருன்னா அந்த சமயத்துல ரெண்டும் சமபலமாக இருந்தால் அது சத்பிரதிபக்ஷம் அப்படின்னு பேரு. ஒரு இந்த ஹேத்துவுக்கு பிரதிபக்ஷியான ஹேத்து இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம். இது எதை சாதிக்கிறதோ அது இல்லைன்னு சாதிக்கிறதுக்கு இன்னொரு பிரதிஹேது இருக்கு, இருந்தால் இதுக்கு சத்பிரதிபக்ஷம் பேரு. பரஸ்பரம் ரெண்டுமே சத்பிரதிபக்ஷம் ஆயிடும், ரெண்டு ஹேதுவுமே அப்ப காரியம் பண்ணாது அப்படின்னு பிராச்சீன நையாயிக்கால் சொல்றாங்க. ஆனால் இந்த ரெண்டு ஹேத்துவில தப்பான ஹேத்து ஏதாவது ஒரு ஹேத்துவா தான் இருக்கலாம். நமக்கு அந்த சமயத்துல அமைதி வர முடியல, அனுமான அமைதிங்கிற காரியத்தை அதனால உண்டு பண்ண முடியலங்கிறது இருந்தாலும் என்ன பலாபலத்தை நிர்தாரணம் பண்ண முடியாததுனால அமைதி வராட்டாலும் அந்த ரெண்டு ஹேத்துல ஏதாவது ஒரு ஹேத்து சரியான ஹேத்துவாக இருக்கலாம். நிஜமா இப்ப இப்படி பர்வதா வந்திமான் பூமவத்வா அப்படின்னு சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் அதெல்லாம் கிடையாது, பர்வதோ நவந்திமான் ஜலவத்வா அப்படின்னு சொல்றான். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கலாம், ஆனால் இத கேட்கிறவனுக்கு இது சரியா அது சரியா எது பிரபலம் துர்பலம்னு தெரியாத பரியந்தம் அவனுக்கு அனுமதி வராது. ஆனால் ஒண்ணு சரியா இருக்கலாம். அதனால அவன் என்ன சொல்றான்னா இப்ப ஏற்பட்ட ஸ்தலத்துல அனுமதி பிரதிபந்தம்ங்கிறது ஏற்பட்டாலும் அனுமதிக்கு பிரதிபந்தம் ஏற்பட்டாலும் ஒரே ஒரு ஹேத்துவை தற்பிரதிபக்ஷம் துஷ்ட ஹேத்துன்னு சொல்லணும், இன்னொரு ஹேத்துவை அப்படி சொல்ல வேண்டியதில்லை, அதனால அப்போ வேலை செய்ய முடியலைங்கிறத தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற நவீன நையாயிக்கார். அது சாத்தியாபாவ வியாப்திய ஹேத்து சத்பிரதிபக்ஷா. இந்த அஞ்சு ஹேத்வாபாசங்கள் இருக்கு, இந்த அஞ்சு ஹேத்வாபாசத்தையும் ஒரே அனுமான பிரயோகத்துல கூட எடுத்து சொல்லலாம். சில இடத்துல ஒரு அனுமானத்துல ஒரே ஒரு தோஷம் தான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சில இடத்துல ஒரு தோஷம் தான் இருக்கும், சில இடத்துல ரெண்டு தோஷம் இருக்கும். ஒரு தோஷம் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அனுமானம் ரொம்ப துர்லபம். ரெண்டு தோஷம் இருக்கும், மூணு தோஷம் இருக்கும், நாலு தோஷம் இருக்கும், அஞ்சு தோஷமும் எல்லாமே சேர்ந்து கூட இருக்கும். அஞ்சு தோஷமும் இருக்குங்கிறதுக்கு ரொம்ப தேடி கண்டுபிடிச்ச ஒரு உதாரணங்கள் சொல்லியிருக்கா. வாயு கந்தவான் ஸ்னேஹா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான், வாயுல கந்தம் இருக்கு. ஏன்னா ஸ்னேகம்ங்கிற குணம் இருக்கு. நிஜமா பார்த்தா கந்தங்கிறது பிருத்திவியுடைய குணம், ஸ்னேகங்கிறது ஜலத்தினுடைய குணம், வேற எங்கேயும் இல்லாத குணம் இது. இவன் என்ன சொல்றான்னா வாயுல கந்தம் இருக்குன்னு சாதிக்கிறதுக்கு ஹேதுவாக ஸ்னேகம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறான். இந்த அனுமான பிரயோகத்தை எல்லா தோஷமுமே இருக்குன்னு சொல்றான். எப்படின்னா கந்தம்ங்கிறது சாத்தியமாக வச்சுருந்தோம்னா கந்தம் இல்லாத இடத்துல ஸ்னேகம் இருக்கிறதுனால விபிச்சாரங்கிற தோஷம் வந்தது, சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்து இருந்தால் அதை விபிச்சாரம்னு சொல்றது. ஜலத்துல ஸ்னேகம் இருக்கு கந்தம் இல்லாத இடத்துல, அதனால விபிச்சாரங்கிற தோஷம் இருக்கு. அடுத்தது பாகம், பாகங்கிற தோஷமும் இருக்கு. ஏன்னா வாயுல கந்தம் கிடையாது, பக்கத்துல சாத்தியம் இல்லைங்கிறதுனால அங்க பாகங்கிற தோஷமும் இருக்கு. மூணாவது சத்ருதிபக்ஷ தோஷம் சொல்லலாம். இங்க சத்ருதிபக்ஷம்னா வாயுல கந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஹேத்து இருக்கு. வாயுல கந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்லலாம், வாயுத்துவமே சொல்லலாம். ஏன்னா பிருத்திவி பின்னத்துவம் சொல்லலாம். இந்த மாதிரி பல ஹேத்துக்கள் இருக்கு. பிருத்திவியில தானே கந்தம் இருக்கும், பிருத்திவி இல்லாததுனால இதுல கந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆக சத்ருதிபக்ஷ தோஷம் இருக்கு. அதே சமயத்துல ஸ்னேகாங்கிற இந்த ஹேத்து, ஸ்னேகங்கிற ஹேத்து பக்கத்துல இல்லாததுனால அசித்திங்கிற தோஷம் இருக்கு. அதே சமயத்துல இந்த கந்தமும் ஸ்னேகமும் ஒரு இடத்துல சேராது, அதனால விரோதங்கிற தோஷமும் இருக்கு, விருத்த தோஷமும் இருக்கு. கந்தமும் ஸ்னேகம் ஒரு இடத்துல சமானாதிகரணம் ஆகலையே, அதனால விருத்த எல்லா தோஷமும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அனுமானத்துல அங்க இருக்கிற எத்தனை தோஷம் பார்த்துட்டே இருக்கலாம், என்ன தோஷம் சொல்லலாம்னு எது கிடைக்குதோ உடனே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பஞ்ச ஹேத்தா வாசம்னு சொல்லிட்டா. ஆனா சாரிக்கால் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையும் ஹேத்துக்கள் விட்டுட்டார். இங்க என்ன தோஷம் வந்தாலும் எல்லாம் நீ சொன்ன ஹேத்துடைய தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஹேத்வாபாசம். இங்க அத்வைத சித்தியில இந்த தார்க்கிக சம்பிரதாயத்தை தான் அவர் அனுசரிச்சுட்டு போறார். மீமாம்சக சம்பிரதாயத்தை வச்சுட்டு தனித்தனியா இதெல்லாம் பிரிக்கல, இது பக்ஷ தோஷம், இது சாத்திய தோஷம், ஹேது தோஷம், திருஷ்டாந்த தோஷம் அப்படி எல்லாம் பிரிக்கல, எல்லாம் ஹேத்வாபாசம்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லும் போது இங்க இப்ப அனுமான பிரயோகம் தானே நடக்கிறது. இவர் பண்ணினது விமத்தம் மித்யா திருஷ்யத்வா சுக்தி ரூபியவத். இது அனுமானம். இப்ப அனுமானத்துல சொல்ல வேண்டிய தோஷங்களைத்தான் இங்க சொல்லணும். லட்சண தோஷங்கள்லாம் சொன்னாங்க, அது வாதத்துக்கு, வாதத்துடைய நியமத்துக்கு விருதம். நையாயிக்காக வந்து இந்த வாதம் எப்படி பண்ணுங்கிறது அது சில நியமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நிகிரகஸ்தானம்லாம் வரக்கூடாது, இந்த ஹேத்வாபாசங்கள்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது தப்பானபடி அவன் சொன்னத்தை தூஷிக்க கூடாது, நிறைய இதுகள் சொல்லியிருக்காங்க. அபரியன யோக்கிய உபே ஒருத்தன் வந்து தப்பான ஹேத்துவை பிரயோகம் பண்ணிட்டான், அதை இவன் புரிஞ்சுன்னுட்டான், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அதை எடுத்து சொல்லாம விட்டான்னா இவனுக்கு அப்புறம் பேசிருக்கிற அதிகாரம் இல்லை. நிரனுயோக்கிய அனுயோகா அப்படின்னு சொல்லுவான். அவன் சரியாதான் சொல்லியிருக்கான், ஆனா இவன் தப்பா படிச்சுன்னு தப்பா சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டான்னா அப்ப இவனுக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த சபையில ரெண்டு பேர் வாதத்துக்கு இறங்கினானா அவ ரெண்டு பேரும் எப்படி பேசணும், எந்த மாதிரி எல்லாம் பேசினால் அவருக்கு அதிகாரம் இல்லை, என்னென்ன போய் சொல்லுவா அப்படிங்கிறதுக்காக நிறைய நியமங்கள் செய்து வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அங்க அவ்வியாப்தி அதிவியாப்தி இப்படி ஏதாவது சொல்லிட்டான்னா சாத்தியத்துல இவனை என்னென்னு போய் சொல்ல வேண்டியதான். ஏன்னா லட்சணத்துக்கு சொல்ல வேண்டிய தோஷங்கள்லாம் இங்க சொல்றான், இங்க சாத்தியத்துல சொல்லிட்டுருக்கான் அனுமானத்துல. இது தப்பான ஒரு இது. ஆனால் இங்க நியாயாமிரதக்காரர் ஆரம்பத்திலிருந்து எல்லா லட்சணத்திலையும் அவ்யாப்தி அதிவியாப்தி அல்வாதி சொல்லிட்டே இருக்க, இதை தவிர ஹேத்து தோஷங்கள் எல்லாமும் சொல்லிட்டு இருக்க. இதுல இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லை, ரெண்டையுமே சமன்வயம் பண்ண முடிஞ்சிருந்தது. இப்போ ஏன்னா இங்க இந்த பிரதம மித்யாத்வம் தித்திய மித்யாத்வம் எல்லாம் வந்தது, இந்த பிரதம மித்யாத்வத்தை நாம லட்சணமாகவும் வச்சுக்கலாம். மித்யாவுக்கு என்ன லட்சணம், மித்யானா என்ன, சதசத்து லட்சணத்துவம் மித்யா லட்சணம், இது சரிதான். அது தனியா ஒரு இதை வச்சுட்டு அப்படி சொன்னால் இந்த அவ்யாப்தி வருது, இதோ அதிவியாப்தி வருது அப்படிங்கிற தோஷத்தை தனியா சொல்லிக்கலாம். அனுமான பிரயோகம் பண்றச்ச இதோ விசாரம் வந்தது அங்க எப்படி, அது அந்த தோஷத்தை தனியா வச்சுன்னு பிரிச்சுட்டு போயிடலாம். ஆனா அந்த திருத்திய மித்யாத்வத்துல வந்து மாடிந்து இங்க என்ன சொல்லிவிட்டார் அவர், அந்த தியான நிவர்த்தியத்துவம் மித்யாத்வம் அப்படின்னு சொன்னால் கடாது அவ்யாப்தி, அதீத கட்டாது அவ்யாப்தி. இது என்ன ஆரம்பிச்சார், விமதம் மித்யா திருஷ்யத்வா, விமதம் மித்யாத்வம் ஞான நிவர்த்தியத்துவம், விமதம் ஞான நிவர்த்தியம் திருஷ்யத்வா, அதாவது இந்த பிரபஞ்சமானது தத்துவஜானத்தினால நிவர்த்தி அடையக்கூடியது, ஏன்னா திருஷ்யமாக இருக்கிறதுனாலே அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லும்போது இது அனுமானத்துக்கு வேண்டிய தோஷத்தை சொல்லாமல் இவர் அவ்யாப்தின்னு சொல்லிவிட்டாரு. அந்த இதுல அவ்யாப்தின்னு இங்க லட்சண பக்கத்தை வச்சுன்னு சரி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது. அவ்யாப்திங்கிற தோஷம் எப்ப வரும், லட்சியத்துல அந்த லட்சணம் இல்லைன்னு சொன்னாக வரும் இல்லையா. அதே மாதிரி அதிவியாப்திங்கிற தோஷம் எப்ப வரும், அலட்சியத்துல லட்சணம் இருக்கு அப்படின்னு வந்தா அதிவியாப்திங்கிற தோஷம் வரும். மாட்டுக்கு சொல்லக்கூடிய லட்சணம், இவன் சொன்ன லட்சணம் எருமை மாட்டுக்கு எருமை மாட்டுக்கு கூட இருக்குன்னு சொன்னா இதுல மாட்டினுடைய லட்சணம் இல்லை, இது அவ்யாப்தின்னு சொல்றது. இவன் சொன்ன லட்சணம் மாட்டுக்கே சில இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அவ்யாப்தின்னு சொல்றது. மாட்டுக்கு சொன்ன லட்சணம் ஒரு மாட்டுக்குமே கிடையாது அப்பேற்பட்ட லட்சணம் சொல்லியிருக்கான்னு சொன்னால் அப்ப இது அசம்பவம்னு சொல்றது. இந்த மூணு தோஷமும் லட்சணத்துக்கு சொல்ல வேண்டிய தோஷம். இப்ப ஞான நிவர்த்தியத்துவங்கிறது மித்யா லட்சணம்னு வச்சிருந்தோம்னா இதுல வந்து ஒரு அவ்யாப்தி காமிக்கிறார், ஒரு அதிவியாப்தி காமிக்கிறாரு. அதிவியாப்தி எங்க காமிக்கிறாருன்னு கேட்டா பிரபஞ்சம் பூர ஞான நிவர்த்தியம் மித்யான லட்சியமாக சொல்றவனுக்கு அந்த பூர்வ ஞானம் மாத்திரம் மித்யா இல்லையா, அப்ப அதுல லட்சணம் வர வேண்டியது தானே, லட்சணம் வந்துருக்கே அப்படின்னு சொல்ல அதிவியாப்தி வந்துருக்கே அப்படின்னு கேட்கிறாரே, இது தப்பு இல்லையா இல்லையா. அப்ப இந்த அதிவியாப்தி சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் வச்சுக்கிறது, இதே மாதிரி அவ்யாப்தி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கணும், இந்த சாத்திய நிர்தேசம் பண்ற காலத்துல இது ஒரு சம்பிரதாயம் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த அவ்யாப்தி அதிவியாப்திங்கிறது பாரிபாஷிகமாக லட்சணத்துக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய தோஷமாக இருந்தாலும் இந்த சந்தர்ப்பங்கள்ல, அதாவது அனுமான பிரயோகம் பண்ணும் போது இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணினா இதனுடைய அர்த்தத்தை மாற்றி வச்சுக்கணும்னு ஒரு இது இருக்கு. இப்போ அவ்யாப்தின்னு சொன்னாக்க அந்த இடத்துல பாதம்னு அர்த்தம். பாதங்கிற தோஷத்தை அவ்யாப்திங்கிறது குறிக்கிறது. அதிவியாப்தி அப்படின்னு சொன்னா இது சித்தசாதனம் கட்டுக்கூடிய. இப்போ உத்தர ஜானத்தினால நிவர்த்தியாகக்கூடிய இந்த பூர்வ ஜானம் இருக்கே, இதுல ஜான நிவர்த்தியத்துவம் வந்தது இல்லையா? ஜானத்தினால நிவர்த்தியானது ஆனபடியால ஞான நிவர்த்தியத்துவங்கிறது அதுல இருக்குங்கிறது எல்லாருமே ஒத்துண்ட விஷயமா எடுத்து. அதனால இதுல அந்த சாத்தியம் ஏற்கனவே சித்தமாக இருக்கு, அதனால சித்தசாதனம் தோஷா அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதிவியாப்தி சப்தத்துக்கு சித்தசாதனம் அப்படிங்கிற தோஷம் இந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கணும். அதே மாதிரி கட்டத்துல அவ்வியாப்தி வந்ததே அப்படின்னு கேட்டால், இப்ப கட்டத்துல கட்டம் ஏற்கனவே நாசம் அடைஞ்சாச்சுங்கிறதுனால ஞானத்தினால நாசம் ஆக போறதில்லை. இந்த அவருடைய இதுல வச்சு பேசுறேன். அப்ப ஞான நிவர்த்தியத்துவங்கிற சாத்தியம் கட்டத்துல வராததுனால அப்ப என்னாச்சு? பாதகா, பாதம். அவ்வியாப்தி சப்தத்துக்கு பாதம்னு அர்த்தம் வச்சுக்கிறது. இதுக்கு சித்தசாதனம். இதே மாதிரி அதிவியாப்திங்கிற சப்தத்தை வியபிச்சாரங்கிற அர்த்தத்துல கூட பாமதிக்காரர் பிரயோகம் பண்ணியிருக்கார். அவர் பல இடத்துல அனுமானத்துல வியபிச்சாரங்கிற அர்த்தத்துல அதிவியாப்தி சப்த பிரயோகம் பண்ணியிருக்கார். பாமதியில மாத்தி கூட பண்றது உண்டு. இந்த லக்ஷணத்துல தோஷம் சொல்லிட்டு வரைச்ச வியபிச்சார சப்த பிரயோகம் பண்றது. வியபிச்சாரம்னா அங்க அதிவியாப்தி லக்ஷணத்துல சொல்லும் போது, அதனால இந்த சப்தங்கள் தான் இவரை வந்து மாத்தி பிரயோகம் பண்றது உண்டு. அதனால இங்க வந்து இந்த தோஷத்தை சொல்லக்கூடாது, சாத்தியத்தை சொல்லிட்டு வரும்போது நீ அவ்வியாசி அதிவியாசி சொல்லிட்டியேன்னு நியாயமர்த்தக்காரர்கிட்ட நாம பெரிய தோஷம் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த சம்பிரதாயம் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி நாம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்றதுக்காக சொன்னேன். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு கட்டு மறந்து
விட்டுருக்காரு.
இதுதான் இப்படிதான் அவ்யாப்தி அதிவியாப்திங்கிறது நீ கருத்து. ஞாபகம், இந்த விக்னேஷ உபாத்யாயர் இருக்காரு, அவர் என்ன பண்ணாருன்னா இதை ஒரு வழியா சரி பண்ணலாமோன்னு பாக்கணும். இங்க ரெண்டு எல்லா இந்த திருத்திய மிச்சாத்துவத்தை விட்டா மாற்றி எல்லா மிச்சாத்துவத்தையும் நாம லட்சண பட்சமாகவும் எடுத்துட்டு போலாம், இன்னொன்னு இதுவாகவும் எடுத்துட்டு போலாம், திருத்தி மிச்சாத்தமும் எடுத்துட்டு போலாம். ஆனா இந்த அவ்யாப்தி அதிவியாப்தி இவர் சொன்னது சரியா வரல இந்த இடத்துல, அதனால நமக்கு கஷ்டமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா இங்க வேற விதமா சொல்லி இதை சரிப்படுத்தலாம், அவ்வியாப்தி லட்சணமாகவே கொண்டு வந்து சொல்லலாம். ஆனா எதுக்கு லட்சணம்னு பார்க்கணும். இப்ப மித்யாவாக இருக்கக்கூடிய பொருளுக்கு லட்சணம் சொல்லியிருக்கோம்னு வச்சிருந்தோம் இல்லையா? இப்படி வச்சிருந்தோம்னா அவ்வியாப்தி அதிவியாப்தி சொல்லவே முடியாது. ஏன்னா இவர் சொன்ன இடத்துல அது லட்சியம், லட்சியத்துல வந்ததுனால அதிவியாப்தி சொல்லக்கூடாது, இதனால இது தப்பு. ஆனால் இந்த லட்சணத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லலாம் இல்லையா? மித்யாவுக்கு லட்சணம் இல்லை, லட்சணத்துல இல்ல, நான் தோஷம் சொல்ல வரல. இந்த லட்சணம் மித்யா லட்சணம் ஆகணுமானால் அதுக்கு ஒரு யோகியத்தை வேண்டியிருக்கோ இல்லையோ? அது வேண்டியிருக்கு. லட்சணத்துக்கு லட்சணம், லட்சண லட்சணம்னு சொல்லு போவார். இது லட்சணம் ஆகிறதுக்கு யோகியம் தானா அப்படின்னு பார்த்தாகணும். அப்ப இது மித்யாவுக்கு, மித்யாவுக்கு லட்சணம் ஆகணுமானால் இது இதுக்கு ஒரு யோகியத்தை தேவைப்படுறது. அப்ப அந்த லட்சணத்துக்கு லட்சணம் பார்க்கும்போது இது மித்யா லட்சணம் ஆகிறதுக்கு யோக்கியம் ஆகலன்னு தெரியும். ஒரு உதாரணம் பாருங்க, மாட்டுக்கு லட்சணம் சொல்றான். என்ன லட்சணம்னு கேட்டா சாசனாதிமத்துவம் அப்படின்னு லட்சணம் சொல்றான். இந்த சாசனாதிமத்துவம் மாதிரி எத்தனையோ லட்சணங்கள் அங்க சொல்றதுக்கு இருக்கு. ஆனால் எல்லாமே அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாட்டுக்கு லட்சணம் ஆயிட முடியாது. ஏன்னா அதை வச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. சாசனாதிமத்துவத்தை வச்சுட்டு நாம கண்டுபிடிச்சிடலாம், சரி இது மாடு அப்படின்னா. நான் ஒரு லட்சணம் சொல்றேன், சாசனாதிமத்துவத்துக்கு சமானமா இருக்கு, ஆனா அதை லட்சணமாக சொல்ல முடியாது. எது என்ன கவேதர பின்னமோ அதுதான் மாடு அப்படின்னு சொல்றேன். மாட்டை காட்டிலும் வேறானது எதுவோ அதை காட்டிலும் வேறானதுதான் மாடு. இதுல என்ன தப்பா இருக்க? தப்பா தப்பு ஒண்ணும் கிடையாது. மாட்டை காட்டிலும் பின்னம்னு சொன்னா இதை தவிர பாக்கி எல்லாம் பிரபஞ்சம் கூட வரும். அந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் எது பின்னமாக இருக்குமோ அதுதான் மாடு அப்படின்னு நான் லட்சணம் சொல்லலாம். சொன்னா இதுல அவ்வியாப்தி அதிவியாப்தி சொல்றது ஒட்டும் இல்லை, ஆனா இது லட்சணம் ஆகாது. இதை வச்சுன்னு ஒருத்தன் கண்டுபிடிக்க முடியாது. இது மாடா இல்லையான்னு கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இதர பேதம் அப்படின்னு சொல்றோம். இந்த இதர பேதத்தை லட்சணமாக சொல்லவே முடியாது, இது வியாபாரத்துக்கம் இல்லைன்னு சொல்லி பெரிய சர்ச்சை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதனால லக்ஷணமாகறதுக்கு சில யோக்கியத்தைகள் தேவைப்படுறது. இவர் என்ன சொல்றார், ஞான நிவர்த்தியத்துவம் அப்படின்னு நீங்க லட்சணம் சொல்றீங்களே, நிச்சயிக்க லட்சணம், இந்த லட்சணம் மித்யா லட்சணம் ஆகணுமானால் எந்த ஞானத்தினால நிவர்த்தி ஆகணும்னு ஒரு கணக்கு வேண்டாமா? ஒரு வஸ்துவை நம்ம நிச்சயம்னு சொல்லணும்னா அதனுடைய அதிஷ்டான தத்துவ ஞானத்தினால நிவர்த்தியானாத்தானே அதை நாம நிச்சயம்னு சொல்றோம். வேற ஏதோ தியானம் இருக்குது, பூர்வ தியானம் பொறுத்து அப்படின்னு சொன்னா அதுக்காக நாம நிச்சயம்னு சொல்றோமோ? சொல்றதில்லை. இப்ப பூர்வ ஜானம் உத்தர ஜானம் வந்த உடனே பொறுத்து அப்படிங்கிற காரணத்தினால பூர்வ ஜானத்தை நிச்சயம் யாராவது லோகத்துல சொல்லுவாரோ? சொல்ல மாட்டான். இந்த ஞான நிவர்த்தியத்துவம் இருக்கு, இது நித்யா லட்சணம் இல்லை. இந்த ஞான நிவர்த்தியம் உத்தர ஜான நிவர்த்தியத்துவம் இருக்கு. எப்ப ஒரு வஸ்துவை நாம நிச்சயம்னு சொல்லலாம்னு சொன்னா அதை அந்த வஸ்துக்கு அந்த வஸ்து தெரியறதுக்கு காரணமாக இருந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தத்துவ ஜானம் வந்து அது நிவர்த்தியாயிருக்கணும். அப்படியானால் அந்த தியான நிவர்த்தியத்துவம் இருக்கு, இதைத்தான் வித்தியாச லட்சணமாக சொல்றதுக்கு யோக்கியமான லட்சணம் இதுதான், சரியான லட்சணம் இது. ரெண்டாவது தியானங்கிறது முதல் தியானம் கொடுத்து அப்படிங்கிறதுனால உத்தர தியான நிவர்த்தியத்துவம் இருக்கே, இது மித்யா லட்சணமே இல்லை. ஆனா நீங்க சொன்ன லட்சணம் இருக்கு, அது அதுக்கும் பொருத்தமாக இருக்கு, அதனால அசிவியாது. எது மித்யா லட்சணம் ஆகாதோ, ஞான நிவர்த்தியத்துவத்திலும் ஒரு விசேஷமான ஞானத்தினால நிவர்த்தியத்துவம், அதிஷ்டான தத்துவ ஞானத்தினால எது நிவர்த்தியாகிறதோ அந்த நிவர்த்தியத்துவம் தான் மித்யா லட்சணமாகும். நீங்க சொன்ன விதம் பார்த்தாக்க அப்படி இல்லாத ஞான நிவர்த்தியத்துவம் இருக்கு, அதுக்கும் அந்த லட்சணம் பொருத்தமா இருக்கு, வந்து சேர்ந்தது அலட்சியம், அதனால இது அதிவியாசி அப்படின்னு சமயம் பண்ணிட்டு போற. ரொம்ப சூக்ஷமா விசாரம் பண்ணி எடுத்துட்டு போற. நான் சொல்றது கஷ்டமா இருக்கா? இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு மார்க்கம் இருக்கு. இது விஸ்வலேஷ உபாத்யாய எழுதுக்கார், விஸ்வலேஷ உபாத்யாய இந்த புத்தகத்துல இல்லை அந்த இடத்துக்கு. ஆனா இதுக்கு அப்புறம் ஆன்மீக சாஸ்திரம் இன்னொரு புத்தகம் போட்டார், அப்ப கடைசி கொடுத்து விட்டுப்பட்ட விட்டு திருத்திய மித்யாத்வத்துல கடைசி பாகமும் திருத்திய மித்யாத்வத்துல முதல்லையும் இந்த புத்தகத்துல விஸ்வலேஷ உபாத்யாய கிடைக்கல. அப்போ அதுக்கப்புறம் கடைசி கொடுத்து அதை அவர் திருத்தி போட்டு விட்டார். அந்த புத்தகத்துல இந்த விஷயங்கள் தான் இருக்கு. சரி, இதுதான் அந்த அவ்யாசி அவ்யாசியுடைய சர்ச்சை. இப்ப நாம வந்து சதுர்த்தி விசாரத்துல ஒரு இடத்துல நிற்கிறோம், அங்கிருந்து பாக்கி ஆரம்பிப்போம். இந்த இது வந்தது இல்லையா, சம்பவத்து உபாதானத்வால் ஜெனுபத்தி வாக்கியம், காலே சகசம்பவத்து தேசியேபி சகசம்பவ அவிரோதா. அவிரோதா பிராகுபாவசத்தேன உபாதானத்துவ அவிரோதாச்ச நச்ச அத்தியந்தாபாவாதிகரணே பிராகுபாவசியா ஜெனுபத்தி இது வாக்கியம். கிடைச்சதா? அதாவது இந்த பிராச்சீன நையாயிக்காருடைய மதத்துல அத்தியந்தாபாவம் வர இடத்துல பிரதியோகியும் இருக்காது, பிரதியோகியுடைய பிராகபாவமும் இருக்காது, பிரதியோகியுடைய துவம்சமும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதாவது பிரதியோகியோ கடமோ கடத்தினுடைய பிராகபாவமோ கடத்தினுடைய துவம்சமோ இருக்கிற இடத்துல கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் வராது. இது பிராச்சீன நையாயிக்காருடைய ஒரு சித்தாந்தம். இதை நவீனா கண்டிச்சுட்டார். அந்த பக்கத்தை வச்சிருந்து நியாயமத்துக்காரர் அப்ப ஆட்சேபிச்சார், இப்படி நீங்க வந்து அத்தியந்தாபாவம் இருக்குன்னு சொல்றேன், கடம் இருக்கிற இடத்துலயே இல்லை அப்படின்னு தைக்காலிக நிஷேதம். அப்படியானால் அதை நான் உபாதானம்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அத்தியந்தாபாவம் தான் இருந்துட்டு போதும், ராகபாவம் இருக்கோ இல்லையோ அதை வச்சுன்னு உபாதானம்னு சொல்லலாம். அத்தியந்தாபாவம் இருந்தா ஏன் உபாதானம் ஆகாதுன்னு கேட்டால், இப்ப அத்தியந்தாபாவத்தை சொன்னா கடத்தில் கபாலத்திலையும் கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் இருக்கு, தந்துவிலையும் கடம் இல்லை, வேற எங்கேயுமே கடம் இல்லை. இப்ப கட்டாத்தியந்தாபாவங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கும் போது எந்த ஒரு விசேஷத்தை கொண்டு நீ கபாலம்தான் கட்டத்தை உண்டு பண்றது, தந்து உண்டு பண்ணாது, தந்துதான் பதத்தை உண்டு பண்ணும், கபாலம் பட்டத்தை உண்டு பண்ணாது அப்படிங்கிற விவஸ்தையை நீ எதை வச்சு பண்ணுவ? இல்லையா, அத்தியந்தாபாவம் எதுல இருக்கோ அது உபாதானம் ஆகாது அப்படின்னு கேட்டார். இவர் என்ன சொன்னார், அத்தியந்தாபாவம் இருந்தா இருந்துட்டு போட்டான், எதுல அந்த வஸ்துவனுடைய பிராகபாவம் இருக்கோ அதுதான் அந்த வஸ்துவுக்கு உபாதானம். இப்படி பார்க்கும்போது கடத்தினுடைய பிராகபாவம் கபாலத்துல இருக்கு, ஆனா தந்துல இல்லை. இதுதான் இது ரெண்டுக்கும் விசேஷம். கபாலத்துல இருந்து கடம் உண்டாகிறது, தந்துல இருந்து கடம் உண்டாகிறது அப்படின்னு இவர் சொன்னார். உடனே அவர் சொன்னார், அத்தியந்தாபாவம் இருக்கு பிராகபாவமும் இருக்குன்னு சொல்றையே இது எப்படி சரியா வரும்? கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் கடத்தினுடைய பிராகபாவம் விரோதியாச்சே, ஒரு இடத்துல இருக்காதே அது அப்படின்னு கேட்டார். அதுக்குதான் இப்ப பதில் சொல்றாரு, நச்ச அத்தியந்தாபாவாதிகரணே பிராகபாவத்தியாபி அனுபபத்தி இது வாக்கியம் காலே வியபிச்சாரா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அத்தியந்தாபாவம் இருந்தால் அங்க பிராகபாவம் இருக்காது அப்படின்னு சொல்றியா? ஒரே காலத்துல கடத்தினுடைய பிராகபாவமும் இருக்கு அத்தியந்தாபாவமும் இருக்கு, இதுதான் இவருடைய இது. காலத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. இல்லைன்னு சொன்னா பிராகபாவத்துக்கு இடமே இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அத்தியந்தாபாவங்கிறது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அபாவம் இல்லையா? அது இல்லாத காலம் கிடையாது. அத்தியந்தாபாவம் நித்தியமானதுனால அது இல்லாத காலமே கிடையாது. அப்ப அத்தியந்தாபாவம் இருக்கிற காலத்துல பிராகபாவம் இருக்காதுன்னு சொன்னா அப்ப பிராகபாவம் இல்லவே இல்லாமனா போதும். அது இருக்கிறது ஏது வேற காலம் கிடையாது. அத்தியந்தாபாவம் இல்லாத ஒரு காலம் பிராகபாவத்துக்கு எங்கேயாவது கொண்டு வர முடியுமா? ஏன்னா எல்லா காலத்தையும் அத்தியந்தாபாவம் இருந்துட்டே இருக்கு. அதனால அத்தியந்தாபாவத்துக்கு பிராகபாவம் பிரதியோகியாகிறதுன்னு பிராச்சீன ஐயாக்கள் சொல்றான். அதாவது கடத்தினுடைய பிராகபாவம் இருக்கிற இடத்துல கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் வராது. இது பொதுவாக இருக்கின்றால் இவர் என்ன சொல்றார்? இப்படி நீ பொதுவாக சொல்லாது, என்ன ஒரு காலத்துல கடத்தினுடைய பிராகபாவமும் இருக்கு அத்தியந்தாபாவமும் இருக்கு. காலங்கிறது ஒண்ணு இல்லையா? நீங்க எந்த காலத்தை எடுத்துட்டாலும் தேசம் வேணும்னா பின்ன பின்னமா வச்சுக்கலாம், ஆனா காலத்தை எடுத்துக்கும் போது எல்லா காலத்தையும் அத்தியந்தாபாவம் இருக்கு. அத்தியந்தாபாவம் இருக்கிற சமயத்துல பிராகபாவம் இருக்காதுன்னு சொன்னால் அப்ப பிராகபாவம் எப்ப இருக்கும்? இல்லாத பொருள். அதனால இப்படி பொதுவாக சொல்லாது, அத்தியந்தாபாவம் இருந்தால் பிராகபாவம் இருக்காதுன்னு கிடையாது. அந்த நியமம் தப்புன்னு தான். காலே விபிச்சாரா, காலத்துல அத்தியந்தாபாவம் இருக்கு பிராகபாவமும் இருக்கு. ஆனா இதுக்கு மேல என்ன கேட்பான்னு கேட்டா, ஒரே காலத்துல ரெண்டும் இருக்கு ஆனால் தேசம் பின்னமாக இருக்கு. அதே காலத்துல பிராகபாவம்ங்கிறது கபாலத்துல இருக்கு, கடத்தினுடைய பிராகபாவம். கடத்தினுடைய அத்தியந்தாபாவம்ங்கிறது தந்துல இருக்கு, மற்ற இடத்துல இருக்கு, வேற ஒரு இடத்துல இருக்கு. ஒரே காலத்துல இருக்கலாம் ஆனா இடம் மாறி இருக்கலாம். விருத்தமாக இருந்ததுன்னு சொன்னா அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொல்றதுதான் தப்பு. அதே மாதிரி ஒரே இடத்துல இருக்கலாம் ஆனா காலம் வித்தியாசமா இருக்கும். அப்படி இருந்தாலும் இது ரெண்டையும் சொல்லலாம். ஆனா இங்க எப்படின்னு கேட்டா நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரே காலத்துல ஒரே தேசத்துல அபாவமும் அதுவும் சேர்ந்து இருக்கிறது, இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்துறது ஒரு விசேஷம். அதனால பொதுவா சொல்லும் போது இது ரெண்டும் எப்படி சேரும் அப்படின்னு கேட்டா, காலத்துல சேரலையா அப்படின்னு காலே விசாரா. அப்ப அதான் அடுத்த கேள்வியே இதுதான். நச்ச காலே பிராகபாவ அத்தியந்தாபாவயோ சமானாதிகரண்யம் இதானியம் கதாத்தியந்தாபாவா இதானியம் கதப்பிராகபாவா இது பிரதீதிபலாத் அங்கீகிருதம் தேசே து தருபய சாமானாதிகரண்யே ந கிஞ்சிதபி பிரமாணம் இது வாக்கியம். இது சங்கர் காலத்துல பிராகபாவமும் இருக்கு அத்தியந்தாபாவமும் இருக்கு அப்படிங்கிறத ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு நம்மளுடைய பிரதீதி தான் காரணம். இதை வச்சுட்டு தான் அந்த வஸ்துவனுடைய சத்தையை நம்ம ஒத்துக்கிறோம். இந்த கடத்தினுடைய பிராகபாவம் இருக்கு அப்படின்னு சொல்றோமோ நாம், அதனால காலத்துல அந்த பிராகபாவம் இருக்குதுன்னு சொல்றோம். கடம் இல்லை அப்படின்னு சொல்றோம், அதனால காலத்துல அதனுடைய அத்தியந்தாபாவமும் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த பிரதீதியை வச்சுட்டு இப்பொழுது கடம் இல்லை, இப்பொழுது கடப்பிராகபாவம் இருக்கிறது அப்படிங்கிற இந்த பிரதீதியை கொண்டு ரெண்டுமே ஒரே காலத்துல இருக்கு அப்படிங்கறத நாம சொல்றோம். ஆனால் ஒரே தேசத்துல இது ரெண்டும் சேர்ந்து இருக்குங்கிறதுக்கு பிரதீதி இருக்கோ? கபாலத்துல கடன் இருக்கிற காலத்துல இந்த கபாலத்துல கடன் இருக்குன்னு தெரியறதே தவிர இல்லைன்னு தெரியவே இல்லை இல்லையா? அப்ப கட அசிந்தாபாவம் தெரியல. அதே மாதிரி அந்த கபாலத்துல கடன் உண்டாகிறதுக்கு முன்னாடி கடன் உண்டாக போறதுன்னு அது சொல்றது அதனுடைய பிராதுபாவம் தெரியறதே தவிர அசிந்தாபாவம் தெரியல. அதனால அந்த தேசத்துல இது ரெண்டும் சக கூடவே இருக்குங்கிறதுக்கு பிரதீதி பிரமாணம் இல்லையேன்னு கேட்டான். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றார்? மித்யாத்வ அனுமிதேகே சுத்தியாதேஷ்ட பிரமாணத்வா. இதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன பதில் சொல்லலாம். பிராகபாவமும் அத்தியந்தாபாவமும் ஒரு இடத்துல சேரத்துக்கு லௌகிகமான பிரதீதியே உண்டு. இது நவ்ய நெய்யாரிக்காரு சொல்லி கொடுத்துருக்காரு, பிசிபிக்காரெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இது சேர்ந்துதான் ஆகணும்னா இது கொஞ்சம் விவரணம் பண்றேன். இந்த கட்டம் இருக்கே, கட்டம் உண்டாகும் போது அதை வந்து பாசம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ரூபம் கருப்பா இருக்கும், அது வேற ரூபத்துல இருக்கும். அதை அக்னியில போட்டு சுட்டதுக்கு அப்புறம் அந்த பாசத்தினால அதனுடைய பூர்வ ரூபம் போய் புதுசா ரூபம் வருது, சிவப்பா மாறுறது, கலர் மாறுறது இல்லையா? இது சாதாரணமான பிரசித்தமான இது. இந்த கலர் மாறுறதுலயே கலர் இப்போ முதல்ல இதை மாத்திரம் எடுத்துக்கோம். முதல்ல சியாமரூபமாக இருந்தது அந்த கட்டம், கருப்பாக இருந்தது, சியாமரூபம் அதுல இருந்தது. இப்ப சுட்டத்துக்கு அப்புறம் சியாமரூபம் இல்லை இல்லையா, ரத்த ரூபம் வந்ததுன்னு சொல்றோம். இப்ப சியாமரூபம் ஏற்கனவே அங்க இருந்ததுனால அந்த சியாமரூபத்தினுடைய துவம்சம் இப்ப இருக்கு இல்லையா? சியாமரூபத்தினுடைய துவம்சம் பிரத்வம்சம் அங்க இருக்கிற காலத்துல சியாமரூபத்தினுடைய அத்தியந்தாபாவம் அங்க இருக்குன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஆனால் யாருக்கிட்ட வேணும்னு கேட்டு பாருங்கோ, சௌப்பா அந்த கடம் இருக்கிற இட சமயத்துல இந்த கடத்துல சியாமரூபம் இல்லைன்னு சொல்லுவான். நாஸ்தி கடே சியாமரூபம் அஸ்திவா கேட்டா என்ன சொல்லுவான்? நாஸ்தி அப்படிதான் சொல்லுவான். சுட்டம் கட்டத்தை கொண்டு காமிச்சு இதுல கருப்பு இருக்கா பாரு அப்படின்னு சொன்னாக்க இல்லை அதான் சொல்லுவான். இல்லை சுட்டு அது நாஸ்தி அத்தியந்தாபாவம் அர்த்தம். அத்தியந்தாபாவம் இருக்கே, துவம்சமும் இருக்கே, ஏற்கனவே சியாமரூபம் இருந்தது அது இப்ப நாசத்தை அடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன துவம்சமும் அங்க இருக்கு, அத்தியந்தாபாவமும் சேர்றது ஒரே கட்டத்துல. அந்த சியாமரூபத்தினுடைய அத்தியந்தாபாவமும் அந்த சியாமரூபத்தினுடைய பிரத்வம்சாபாவமும் ரெண்டு அபாவமும் சேர்றது. இதுக்கு மேல அவன் கேள்வி கேட்டுவான், அப்படி இல்லை ரெண்டு சேர்றதுன்னு சொல்லத்தாரு. அந்த பிரத்வம்சத்தை தான் இவன் நாஸ்திங்கிற சப்தத்தினால சொல்றான். அங்க அத்தியந்தாபாவம் கிடையாது, அங்க இருக்கிறத பிரத்வம்சம் ஒண்ணுதான். அந்த துவம்சத்தை இவன் நாஸ்தின்னு அவன் பேசிக்கிறான். சப்தத்தை நம்ம மாத்தி மாத்தி பிரயோகம் பண்ணுவோம் இல்லையா? சப்தத்துக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனா அதே சப்தத்தை அதே அர்த்தத்துக்கு மாத்திரம் பிரயோகம் பண்றதுன்னு இல்லை. ஒரு இடத்துல கங்கான்னு சொல்லி தீரத்தை சொல்லிட்டு இருப்போம், கங்காதான் கோஷகா அப்படின்னு. அதனால அதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கு. ஆக அங்க நாஸ்தின்னு அவன் சொல்றது பிரத்வம்சாபாவத்தை தான், அத்தியந்தாபாவத்தை இல்லை. அங்க இருக்கிற அபாவம் பிரத்வம்சம் ஒண்ணுதான், அதையே அவன் நாஸ்தின்னு சப்தத்தினால பேசி விடுறான் அப்படின்னு சொன்னான். அப்ப அவர் என்ன பண்ணினா, நீ இங்க வேணும்னா இது தப்பிச்சுக்கலாம், ஆனா நான் வேற ஒரு இடம் காமிக்கிறேன் பாரு, அங்க உன்னால தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. இதுக்கு பஞ்சரங்கின்னு ஒரு இடம் இருக்க, அதாவது கலர் மாறி 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 வந்துட்டே இருக்காங்க. முதல்ல கருப்பா இருந்தது பொண்ணு ஒரு வஸ்துன்னு வச்சுப்போம், அப்புறம் பாக்கத்தினால அந்த கட்டம்னே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, வேற ஏதாவது பழங்கடம் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு வஸ்து கருப்பாக இருந்தது, அதுக்கப்புறம் அது பாக்கத்தினால சாமரூபம் போய் திருப்பியும் ரத்த ரூபம் வந்தது, அதுக்கப்புறம் அந்த ரத்த ரூபம் போய் சாமரூபம் திரும்பி வந்தது சரியா? இந்த மாதிரி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் திருப்பிய ரத்த ரூபம் வந்தது, அதுக்கப்புறம் சாமரூபம், அஞ்சு கலர்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்ப ஏற்பட்ட ஒரு இதை எடுத்துக்கிறோம். இப்ப இந்த மத்திய ரத்தகாலசார முதல் நடுப்புற ஒரு வர்ணம் எடுத்துருக்கோமே, அதை எப்படி சொன்னா கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு கருப்புன்னு எடுத்துருக்கோமா? அப்ப நடுப்புற இருக்கிறது கருப்பு. அது கருப்பாக இருக்கிற காலத்துல அந்த வஸ்துவில ஏற்கனவே இருந்த கருப்பு ரூபத்தினுடைய துவம்சம் இருக்கு, ஏன்னா இதே வஸ்துவோட ஏற்கனவே அந்த கருப்பு இருந்தது, அது நாசத்தை அடைஞ்சிருக்கு, அதனால பிரபம்சாபாவம் இருக்கு. அதே சமயத்துல இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கருப்பு ரூபம் அப்புறம் அஞ்சாவதாக வரப்போறது, அதனுடைய பிராகுபாவமும் அங்க இருக்கு, ரெண்டும் இருக்கு அந்த இடத்துல, கருப்பு ரூபமும் இருக்கு. இதை பாருங்க, கருப்பு ரூபம் இருக்கு, இப்ப கருப்பா இருக்கிறதுனால ஒரு கருப்பனுடைய பம்சம் இருக்கு, ஒரு கருப்பனுடைய பிராகுபாவம் இருக்கு. இப்ப நீ என்ன சொல்லுவ, கருப்பு அங்க இல்ல என்ன சொல்லுவியோ, சொல்ல முடியாது. கருப்பு இருக்கே இல்லையா, கருப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரதீதிக்கு அந்த கருப்பு ரூபத்தினுடைய துவம்சமோ அல்லது கருப்பு ரூபத்தினுடைய பிராகபாவமோ விஷயமாக இருந்தால், அதாவது இவன் அந்த கருப்பு ரூபத்தினுடைய பிராகபாவத்தையே இல்லே நாஸ்திங்கிற சப்தத்தினால சொல்றவனாக இருந்தால், இப்ப சொல்லணுமே இந்த கருப்பா இருக்கிற சமயத்துல சாமரூபம் நாஸ்தி, ஏன்னா சாமரூப துவம்சம் பாட்டுக்கு இருக்கு, சாமரூ அப்பமா வரக்கூடிய சாமரூபத்தினுடைய பிராகபாவமும் இருக்கு, நாஸ்தின்னு சொல்றது இல்லையே. அதனால இவன் நாஸ்தின்னு சொல்லக்கூடியது அத்தியந்த அபாவத்து தான். இப்ப அந்த மத்திய ரூபம் இருக்கிற காலத்துல அங்க இல்லாத அபாவம் அத்தியந்த அபாவம் தான், ஏன்னா பிராகபாவம் இருக்கு, அப்புறமா வரக்கூடிய இதனுடைய பிராகபாவம் இருக்கு, துவம்சம் இருக்கு, இந்த பிரதியோகியான ரூபமே இருக்கு, கருப்பு ரூபமே இருக்கு. அப்ப என்ன இல்லைன்னு சொன்னா நாஸ்தின்னு சொல்றதுக்கு அவன் நினைக்கிறது அத்தியந்த அபாவத்தை தான். இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த துவம்சமும் பிராகபாவமும் நாஸ்திங்கிற பிரதீதிக்கு விஷயம் ஆகறதில்லை, இந்த விவகாரத்துக்கு விஷயம் ஆகறதில்லை. அதனால சாமரூபம் போன உடனே ரத்தமா இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல சாமரூபம் நாஸ்திங்கிற பிரதீதி உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிறதுனால இந்த பிரதீதிக்கு விஷயம் அத்தியந்தாபாவம்ங்கிறத ஒத்துக்கணும். அப்படியானால் அத்தியந்தாபாவமும் அதே இடத்துல இருக்கு, அந்த ரூபத்தினுடைய துவம்சமும் அங்க இருக்கு, அதே மாதிரி பிராகபாவமும் இருக்கு. அதனால பிராகபாவம் அத்தியந்தாபாவம் இது ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே சமயத்துல சம்பவிக்கலாம், ஒண்ணு சிரமம் கிடையாது அப்படின்னு நவீனாரெல்லாம் சொல்லிருக்கார். நவ்யதா இருக்கு கால சொல்ல, இந்த உபபத்திக்கு வேற பதில் இல்ல வாக்கிட்ட, இந்த உபபத்திக்கு பதில் சொல்லணுமா, அதனால அதை ஒத்துன் இருக்க அதை சொல்லலாம். இவர் எடுத்திருக்க கங்கேசோபாத்யாயரும் நவீனர் தான், ஆனா இந்த விஷயம் என்ன அவருடைய வியாட்சியானமான பிசிபியில ரகுநாத சிவமணி சொல்லியிருக்க அது சொல்லலாம். ஆனா இவர் எப்படியா இருந்தாலும் இவர் பிரமாணத்தை கொண்டுதானே இவர் ரெண்டு சேர்றதுன்னு சொல்லலாம், பிரமாணம் இல்லாமல் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கலாம்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சித்திக்காரர் வேற விதமா சமாதானம் சொல்றார், மித்யாத்மாமிதேஹே ஸ்ருத்யா ஆதேஷ்ட பிரமாணத்வா ஸ்ருதேஷ்ட பிரமாணத்வா, ஆதிபத கிராசி இங்க ஒண்ணு இல்லை, அதனால ஸ்ருதேஷ்ட பிரமாணத்வாங்கிற பாடம் சரியான பாடம். இந்த மித்யாத்மானுமானம் இருக்கே இந்த அனுமான பிரமாணமே அங்க ரெண்டும் சேர்றதுங்கிறதுக்கு பிரமாணம். அனுமான பிரமாணத்துக்கு அவ்வளவு பிராதானியம் கொடுக்க முடியாது, இது தப்பா அவ்வளவு இருக்கலாமே அப்படின்னு சொன்னால் ஸ்ருதேகே பிரமாணம் பிரமாணத்துவா ஸ்ருதி பிரமாணமா ஸ்ருதியை மூலமாக கொண்டு இருக்கிறதுனால இந்த அனுமானத்துக்கும் பலம் உண்டு, ஏன்னா அனுமானத்துக்கு ஒன்றும் பலம் இல்லை, ஸ்ருதிக்கு தான் பலம், பூரா பாரம் போல ஸ்ருதி தலையில இருக்கு, அதுக்கு அதை மூலமா கொண்டு பிரவர்த்திச்சதுனால இந்த அனுமானத்துக்கு ஒரு கௌரவம். ஸ்ருதேஷ்ட பிரமாணத்துவா ஸ்ருதி என்ன சொல்றது, அந்த வஸ்துவும் இருக்குங்கிறது வஸ்துவனுடைய அபாவம் இருக்குன்னு சொல்றது, அதனால ரெண்டு இருக்கு நம்மளால ஒண்ணு சொல்ல முடியாது. சரி, அப்ப சொன்னா அது ஸ்ருதி சொல்லிருக்குங்கிறதுக்காக ஒத்துக்க முடியுமா? அதுவும் இருக்கு அது இல்லை, அது இருக்கு இல்லை இது ரெண்டும் விருத்தம் ஒரு இடத்துல எப்படி சேர முடியும் அப்படி சொல்ற, விஷம சத்தாக்கையோகோ பாவாபாவையோகோ அவிரோதா பூர்வம் உபபாதிதா, துவிதீய மித்யாத்வத்துல இந்த கேள்வி கேட்டாச்சு, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், பாவம் அபாவம் பிரதியோகி அதனுடைய அபாவம் இது ரெண்டும் ஒரு இடத்துல சேர்றதுன்னு சொன்னா அதுல ரெண்டுக்கும் சத்தைய விஷமமாக வச்சுக்க வேண்டியது. நம்ம மூணு சத்தை வச்சுட்டு இருக்கோம், பிராத்திபாரிக சத்தே வியாபகாரிக சத்தே பாரமார்த்திக சத்தேன்னு, இந்த சத்தையில வித்தியாசம் இருந்திருக்குன்னா அந்த பிரதியோகியும் அபாவமும் ஒரு இடத்துல சேரலாம். சாதாரண சுத்தியில ரூபியம் இல்லை அப்படின்னு சொல்றோம், பிராத்திபாசிகமாக ரூபியம் இருக்கு இருந்துருக்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரூபியங்கிறது பிராதிபாசிகமாக இருக்கு, ரூபியம் இல்லைன்னு அபாவம் இருக்கு, அந்த அபாவங்கிறது வியாபகாரிகமாக இருக்கு, அதனால இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. அதே மாதிரி இங்கும் சொல்லலாமே, இந்த வியாபகாரிகமான பிரபஞ்சம் வியாபகாரிகமாகத்தான் இருக்கு, அதனுடைய அபாவங்கிறது பாரமார்த்திகமாக இருக்கு. இது ஒரு பக்கம் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். வஸ்துவின் அபாவ அங்கீகிரியே தத்ர பிரம்மா பின்னத்துவம் அங்கீகிரியே அதிகரணாபின்னத்துவம் அபாவத்தை பூர்வமுக்தம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஏற்கனவே இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சுவாப்பன கஜ தடபாவ திருஷ்டாந்தேன ரெண்டு சமான சத்தாகமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும்
சொல்லியிருக்காரு.
விஷமசத்தாக்கையோர் அவிரோதா
அவிரோதா
அவிரோதா சமசத்தாக்கையோரப்பி ஏகத்திர ஒரே இடத்துல சமசத்தாக்கமாக ரெண்டும் சேரலாம், சேர்ந்தாலும் விரோதம் உண்டு. அது ஒரு பெரிய விசாரணை, ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனா ரெண்டும் விருத்தம் சொல்ல முடியுமா? சொல்லலாம்ங்கிற விரோதம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? விரோதம்ங்கிறது பல விதமான விரோதம் இருக்கு. விரோதம்ங்கிறது எப்படின்னு கேட்டா வஜ்ஜாதக பாவம் ஒரு விரோதம், அது இதுல இது இது அதை வந்து சாப்பிடும். எலியும் பூனையும் ஒரு இடத்துல ஏன் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா இது வந்தா அது சாப்பிடும் அப்படிங்கிறதுனால ஒண்ணுதான் இருக்கும், இது இருந்தா அது இருக்காது அது இருந்தா இது இருக்காது. இது ஒரு விதமான விரோதம். இன்னொரு விரோதம் என்னன்னு கேட்டா அது தியானத்துல உள்ள விரோதம். இது தெரிஞ்சா அது தெரியாது, அது தெரிஞ்சா இது தெரியாது. அப்ப இருக்கலாம் ஒரு இடத்துல பிரதிபத்திய பிரதிபந்தக பாவம் தியான யோகம் இப்படி ஒரு விரோதம் சொல்லுவார். ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல வந்து வெளிச்சம் தெரிஞ்சால் அந்த இடத்துல இருட்டு தெரியாது, இருட்டு தெரிஞ்சா வெளிச்சம் தெரியாது. சமஸ்பிரகாசம் விருத்தத்துவாவது இது தெரிஞ்சா அது தெரியாது, அது தெரிஞ்சா இது தெரியாது. நான் ஒரு காரணமா இது சொல்றேன், இது சில பல பேர் ஒத்துக்க முடியாது இந்த விஷயத்தை. அதே மாதிரி ஒரு இடத்துல கடன் இருக்குன்னு தெரிஞ்சால் அதே இடத்துல கடன் இல்லைன்னு தெரியாது. கடன் இல்லைன்னு நினைச்சு ஒருத்தன் காந்தி வந்ததுன்னா அந்த இடத்துல கடன் இருக்குறது அவனுக்கு தெரியாது. அங்க பார்த்த இடம் கடன் இருக்கு, கட்டத்தினுடைய அபாவமும் இருக்குன்னு இருக்கலாம், ஆனா இவருக்கு தெரிகிறது ஏதாவது ஒன்றுதான் தெரியலாம். இப்படி கூட விரோதம் உண்டு. இப்ப சொல்லக்கூடிய இந்த விரோதம் இருக்கு, இது இந்த தியானத்தினுடைய விரோதம் தான். தியானதா விரோதம், வஸ்துதா விரோதம் இல்லை. ஏன்னா குருதி பிரமாணம் வந்து அங்க இருக்குன்னு சொல்லிருக்கு, கடமும் எந்த காலத்திலுமே கிடையாது, நேகநாசிக்கின்ற நானு. அதே குருதி பிரமாணம் அந்த வஸ்து இருக்குங்கிறதையும் காமிக்கிறது, சிருஷ்டியால சொல்றது. அதனால இதை பார்க்கும்போது அது தெரியாது, அது பார்க்கும்போது இது தெரியாது. இதனாலதான் கீதையில யானிஷா சர்வபூதானாம் தத்யாம் ஜாகிரதி சன்யமி எத்தியாம் ஜாகிரதி பூதானி தா நிஷா பசியதோமுனி. பரமாத்மாவை தெரிஞ்சா இந்த ஜெகத்து தெரியாது, ஜெகத்து தெரிஞ்சா பரமாத்மா தெரியாது. அதனால ரெண்டு ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லன்னா இருக்கு. இந்த விரோதம் ஜெகத்துக்கும் பரமாத்மா பரமார்த்த தத்துவத்துக்கும் விரோதம் அப்படின்னு சொன்னா இது இருக்கிற இடத்துல அது இல்ல, அது இருக்கிற இடத்துல இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒரே இடத்துலதான் இருக்கு. இது இல்லாத இடம்னு ஒண்ணு கிடையாது, பரமாத்மா இல்லாத இடம்னு ஒண்ணு இருக்கு, அங்கெல்லாம் ஜெகத்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒரே இடத்துலதான் இருக்கு. ஆனா இது தெரிகிறவனுக்கு அது தெரியாது, அது தெரிகிறவனுக்கு இது தெரியாது அப்படிங்கறத வச்சுட்டு யானிசா சர்வபூதானாங்கிறது சொல்றான். அது போல இங்க வச்சிருக்கோம். பிரம்மானந்தர் அழகா சொல்லியிருக்கா, இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அனுமானங்கள்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட அவன் தெரிய மாட்டேங்கிறது. யாராவது தெரிஞ்சதுன்னு சொன்னாக்கா அவன் போய் கூட அசைவு அப்படின்னு சொல்றோம். அது சொன்னார் அனாதி வாசனை, எத்தனை நாள் வந்திருக்கு இந்த வாசனை சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்தினால இந்த கடன் இருக்கு இருக்குங்கிற அந்த சம்ஸ்காரம் அனாதி திருடமாக ஏறி இருக்கிறதுனால அந்த அபாவம் தெரியறதுக்கு பிரத்யட்சமா தெரியறதுக்கு அதுவே பிரதிபந்தகமாக இருக்கு. இந்த சம்ஸ்காரம் குறைய குறைய தானா தெரிய ஆரம்பிச்சிடுமா, தத்துவம் தெரிய ஆரம்பிச்சிடுமா? எப்போதுமே இந்த பிரம சம்ஸ்காரம் ரொம்ப திருடமா இருந்தால் அவனுக்கு தத்துவத்தை போதிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் இருக்கும்.
அனாதிசம்ஸ்காரேன
சம்ஸ்காரஹ அஸ்மாகம் கடாதி சத்வே அஸ்தி. ஸ்ருதிஸ்தாவ கடாதி ஸ்ருதிஸ்தாவ ஸ்ருத்யர்த்தே அபி அனாதித்வம் அஸ்தி ஸ்ருதே அர்த்தம் அர்த்தம் நர்த்தே சம்ஸ்காரவசாதி புருவே புருவே உத்தமேவம் இதி கர்த்வா அஸ்மாகம் அஸ்தி. ஸ்ருத்யர்த்தஹ இதானீமேவ ஜாயதே. घटोस्ती आबाल्या जन्मांतरादपि ज्ञायते अहं मनुष्यः इत्यादि वासना या वर्तते सा तु कति जन्म प्रभृति वर्तते इति नैव वक्तुं शक्यते खलु परन्तु श्रुतिरसस्तु इदानीमेव अस्माभिः ज्ञायते सा वासना अस्ति चेत् इयं वासना तदा गता स्यात् இதனிமே ஜாயத்தை இதப்பூர்வம் நஜாயத்தை எழுதி பிரத்யக்ஷம் கரு இப்போ இந்த சுருதி சொன்னதுனாலதான் இந்த பிரபஞ்சம் மித்தியனே தெரிகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியவே தெரியாது சத்தியம்னு தான் நினைக்கிட்டு இருக்கோம் இது சொன்னதுனால ஓஹோ மித்தியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இப்ப கொஞ்சம் யோஜனை பண்றதுக்கு அவகாசம் இருக்கு அதனால ஸ்ருதியிலே ஸ்ருதி அனாதியா இருக்கலாம் ஆனா அதை நாம தெரிஞ்சுன்றது ரொம்ப லேட்டா தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதனால இப்போதான் அந்த ஞானம் வந்திருக்கு இந்த சம்ஸ்காரம் ஏறதுக்கு இன்னும் நாளா அந்த சம்ஸ்காரம் ரொம்ப நாளாவே
அநேக
ஜென்ம சம்சித்தா அதுலயும் பீதியில எல்லாமே இருக்கு அப்புறம் அந்த பாதியில அவன் போயிட்டான் யோகம் பிரஷ்டம் அடுத்த ஜென்மாவில அதுக்கு மேல
பிடிச்சிருப்போம் யோகம் பௌரோதைகம் எததே ததோ பூய
இதி அஸ்மின் ஜென்மனி நூதா வஸ்து அஸ்மாபிஹ திருஷ்டம் ததானீம் ததானீமேவ தத்ர சத்யத்வோபி கிரஹீதம் பிரத்யக்ஷேண பரம் தஸ்ய பாதா வர்த்தே
விருத்த சம்ஸ்காரஹ நாஸ்தி கலு புதுசா ஒரு வஸ்துவை இப்ப நிர்மாணம் பண்றான் அந்த வஸ்துவை பார்த்த உடனே நாம நம்புறோமா இல்லையா திடமா நம்புறோம் ஆமா பழைய சம்ஸ்காரங்கள்லாம் அங்க ஒண்ணும் இல்லையே எப்படி இதை நம்ப முடியறது அதே போல ஸ்ருதி சொல்லி கொடுத்த புதுசா இப்ப சொல்லிக் கொடுத்த விஷயத்தையும் நாம ஏன் திருடமா நம்ப முடியலன்னு கேட்கிறான் நான் அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னா அந்த புது விஷயத்தை பார்க்கறோமே இதுக்கு இது இருக்க முடியாதுங்கிற மாதிரி விருத்தமான சம்ஸ்காரம் நமக்கு ஒண்ணும் இல்லை ஆனா ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு நேர் விருத்தமா இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் அனாதியாக நம்ம கூட வந்துட்டே இருக்கு அதனாலதான் ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கறத நம்ப முடியல இந்த வஸ்துக்கு அந்த மாதிரி பாதகம் எதுவும் இல்லாததுனால சரி புதுசா வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது இது வித்தியாசம் இருக்கு எங்க கொண்டு போய் நம்ம விடும் அப்படிங்கிறது விஷயம் இந்த மாதிரி யாராவது கலச்சு
விட்டுட்டாங்க
நம்ம என்ன ஆகும்னு கேட்டா நமக்குதான் ஆத்மஹானி சுவார்த்தஹானி அதனாலதான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேங்க புத்திசாலிகளேன்னு சம்போதனம் பண்ற தீதனாக பாதனாயாஸ்தியாக சதா பிரஜாம் பிரயச்சத கேத்தும் சிந்தாமணியும் பாணிலப்தம் அப்தௌ யதீச்சத இந்த அத்வைத புத்திய சுருதி சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்த நூற்றுக்கணக்கா எத்தனையோ விதமாக சிந்திச்சு இதை தப்புன்னு சொல்லி வேற மாதிரியே அர்த்தம் சொல்லலாமே பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கியப்பா இதனால உனக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் உனக்கு தெரியலையே நீ எப்போ இதை பண்ணணும்னு தெரியுமா யார் நீ செய்ய காரியம் எப்படி இருக்கு தெரியுமா ஒருத்தன் கையில சிந்தாமணிங்கிறது கிடைச்சு போச்சு அதாவது அபிஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ரத்தனம் இந்த ரத்தனம் ஒருத்தன் கையில கிடைச்சதுன்னா அவன் ஏதாவது உருவனா எவனாலும் ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் விடுவனும் விடமாட்டான் ஆனால் இதை தூக்கு கடல்ல எரிய சமுத்திரத்தை எரியறான்னு சொன்னா அவன் எப்பேற்பட்ட பெரிய புத்திசாலியா இருக்கணும் விஷயம் தெரியாதவன் நீ அப்படி அந்த மாதிரி ஒரு காரியம் செய்யணும்னு நீங்க நினைச்சானால் நிச்சயமாக அத்வைதத்தை சந்திக்கலாம் தீகனாக பாதனாயாத்தியாக ததா பிரஜான் பிரயட்சத கேத்தும் சிந்தாமணி பாணிலப்தம் அப்தௌ எரிச்ச இது சுகத்தாக இருந்து சொல்றேன் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றேன் அதுக்கு மேல நீ என்ன பேசினாலும் எனக்கும் பேச தெரியும் சட்டத்தை வச்சிருந்து இங்க ஒண்ணும் இதே இல்லை இந்த அனுபவத்தை வச்சுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு